السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ் உடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய சேர்வர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனிதனாக மார்க்கத்துடைய பக்குவத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. மார்க்கத்தில் இருக்கிற ஆர்வத்தின் காரணத்தினால்தான் நாம் நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து இந்த ஹொத்பாக்களை செய்வமடுத்து கேட்கிறோம். இதுபோல வாழ்க்கையில் எத்தனை வகையான இபாதத்துகளை நாங்கள் கஷ்டத்துடன் செய்து வருகிறோம். பல பேருடைய எண்ணம், பலர் நினைக்கிறார்கள், அன்றாடம் நாம் செய்யக்கூடிய சில இபாதத்துகளில் தொழுகை போன்ற இந்த வணக்கங்களில் நாங்கள் பக்குவமாக இருந்துவிட்டால் நாம் மார்க்கத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம், நாம் ஒரு தீன் உள்ளவராக மாறிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி தந்துவிட்டு மற்ற விவகாரங்களை மனிதன் தன்னுடைய விருப்பப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. யாரெல்லாம் தன்னை ஒரு தீனுள்ளவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் பிரதானமாக தம்மிடத்தில் மூன்று விடயங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மெதுமெதுவாக முயற்சி செய்து செய்து இந்த மூன்று விடயங்களிலும் இருக்கிற குறைபாடுகளை இல்லாமலாக்கி இந்த மூன்றையும் மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது முழுமையான பக்குவம் உள்ள ஒரு மனிதனாக, தீன் உள்ள ஒரு மனிதனாக மாறுகிறார். அதில் முதலாவது ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இபாதாக்கள். இப்பாதாக்கள் என்று வரும் பொழுது மார்க்கம் கடமையாக்கி இருக்கிற, சுண்ணத்தாக்கி இருக்கிற சில அம்சங்கள், அத்துடன் மார்க்கம் சில விடயங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறது. அவற்றுக்கு மனிதன் சம்பூர்ணமாக பணிந்து நடப்பது. இந்த இரண்டும் இபாதத்துகளுக்குள் சேர்ந்து கொள்கின்றன. செய்ய வேண்டிய இபாதத்தில் என்று வரும் பொழுது அதில் மிக பிரதானமானது மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபர்து தொழுகைகள். வாழ்க்கையில் ஃபர்து தொழுகைகள் மிக பக்குவமாக அமையும் என்றிருந்தால் முழு வாழ்க்கையும் சரியாகிவிடும். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தின் அமைதியின் ரகசியத்தை இந்த தொழுகைக்குள், ஃபர்து தொழுகைகளுக்குள் மறைத்து வைத்திருக்கிறான். ஒரு மூமினுடைய வாழ்க்கை, அவன் தொழிலுக்கு போவான், மஸ்ஜிதுக்கு வருவான், மீண்டும் போவான், மீண்டும் வீட்டுக்கு போவான், மீண்டும் மஸ்ஜிதுக்கு வருவான். இப்படித்தான் மஸ்ஜிதுடன் இணைந்ததாக தான்
மனிதனுடைய வாழ்க்கையே அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். இதற்குள் அல்லாஹ் பெரும் ரகசியங்களை வைத்திருக்கிறான். நான் விரும்பியபடி முடிவெடுப்பதாக இருந்தால் நான் ஒரு தொகுதிக்கு போவேன், அடுத்த தொகுதிக்கு வசதி இருந்தால் போவேன் என்று இதை நாமே முடிவு செய்வதாக இருந்தால், ஐந்து நேரமும் மஸ்ஜிதில் அஸான் ஒன்று வைக்கப்பட்டு நம்மை அழைப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு தேவைகளும் அந்தந்த நேரங்களில் அழகாக முடிய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். அல்லாஹு தஆலா அழைக்கிற நேரத்தில் ஃபர்தான தொழுகைக்கு நேரத்துக்கு வந்து அதை நிறைவேற்றி விட வேண்டும். வாழ்க்கையில் எந்த காரியங்களுக்காகவும், அது துனியாவுடைய காரியங்களாக இருக்கலாம், தீனுடைய விவகாரங்களாக இருக்கலாம், ஃபர்து தொழுகைகளை அதனுடைய நேரத்தை விட்டும் பிற்படுத்தக்கூடாது. ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லி வக்திஹா, ஃபர்தான தொழுகைகளை அதற்குரிய ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று சொன்னார்கள். ஃபர்து தொழுகைகளை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றி விடுவது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு முதலாளியாக இருந்து ஒரு தொழிலாளியை நாம் அழைக்கிறோம். அவர் ஒரு மணி நேரம் கழித்து வருகிறார் என்றால் நமக்கு கோபம் வர மாட்டாரா? தகப்பன் மகனை அழைக்கிறார், அவர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பிறகு வந்து ஏன் என்று கேட்டால் தகப்பனுக்கு கோபம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது அது அற்புதமானது. நம்முடைய ஒரு தகப்பன் மகனை அவர் செய்யவில்லை, மகனுக்கு அவர் உயிர் கொடுக்கவில்லை. முதலாளி தன்னுடைய தொழிலாளியை அவர் உருவாக்கவில்லை. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் தான் இந்த உடலை செய்தான், இந்த உடலில் ஆரோக்கியத்தை உயிரை கொடுத்தான், ஆரோக்கியமாக வைத்தான், வளர்த்தான், அவன் செய்தான், அவனுக்கு உரிமை இருக்கிறது. அவன் அழைக்கிறான், அழைப்பு வருகிறது, அவசரமாக வாருங்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. நாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நம்முடைய எல்லா வேலைகளையும் முடித்ததற்கு பின்னால் வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இது இருக்கக்கூடாது. தீன் துனியாவுடைய எந்த காரியங்களுக்காகவும் தொழுகைகளை பின்படுத்தக்கூடாது. இங்கு எத்தனையோ இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய சகோதரர்கள் சமூகத்தில் பெரும் நல்ல விஷயங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக திட்டமிடுகிறார்கள், ஆனால் தொழுகையுடைய நேரம் வருகிறது, அதான் சொல்கிறது, அதை பற்றி எந்த விதமான அவர்களுக்கு கவலையும் கிடையாது. தொழுகைகளை பிற்படுத்திவிட்டு உலகத்தில் நலவுகளை உண்டாக்க முடியாது. நிறைய பேர்களுக்கு தொழுகையில் அவர்கள் சொல்கிறார்கள் மன ஓர்மை வருவதில்லை. எவ்வளவுதான் நினைத்தாலும் தக்பீர் கத்தினால் உலகம் நினைவுக்கு வருகிறது, சிந்தனையை கொண்டு வந்து கொள்ள முடியவில்லை, சிந்தனையை அதாவது மன ஓர்மையை கொண்டு வர முடியவில்லை, சிந்தனை அங்கும் இங்கும் சிதறி போய்விடுகிறது என்ற பிரச்சனை நிறைய பேர்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு மிக சிறப்பான லேசான வழி என்னவென்றால் ஃபர்து தொழுகைகளை சரி செய்ய வேண்டும். ஃபர்து தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் பார்வை சுஜூது செய்கிற இடத்தை விட்டும் வேறு எங்கும் நகரக்கூடாது. முன்னால இருக்கிறவரை பார்க்கக்கூடாது, முன்னால இருக்கிற சஃபை பார்க்கக்கூடாது, சுவரை பார்க்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது. சுஜூது தன்னுடைய தலையே கொண்டு போய் வைக்கிற இடம், அந்த இடத்தை மட்டும் பார்த்து கொண்டு இரண்டு ரக்கா தொழுது பாருங்கள், மன ஓர்மை எப்படி உண்டாகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். வெளியில் போய்விட்டால் எத்தனையோ பேர்களுக்கு பார்வைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது, அவர்களுடைய பார்வைகள் மேய ஆரம்பித்து விடும். மிருகங்கள் மேய்வது போல எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அதையும் இதையும் கூடாதது கூடாது கூடுமானது என்று இல்லாமல் எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பித்து விடும். இது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு மிக பெரும் பிரச்சனை. அவருடைய உள்ரங்கத்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒன்றுதான் அவருடைய பார்வை கட்டுப்பாடு இல்லாமல் மேய ஆரம்பித்து விடுவது. வெளியில் பார்வையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பர்து தொழுகை தொழுகைகள் தம்முடைய பார்வையை கட்டுப்படுத்த வேண்டும். தக்பீர் கட்டிவிட்டால் சுஜூது செய்கிற இடத்தை மட்டும் பார்த்து கொண்டு அந்த தொழுகையை முடிக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் காலங்கள் செல்ல செல்ல இவரால் தன்னுடைய சிந்தனையையும் ஓர்மையாக்கலாம், ஒரே சிந்தனையில் தொடரலாம். பர்து தொழுகைகள் என்பது மிக பிரதானமானது. வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு தவறு ஒன்று செய்து விட்டால், ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம், ஒரு சிறிய தவறு நடந்து விட்டாலும் உடனடியாக வந்து இரண்டு ரகாத் தொழுதுவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஹதீஸ்களில் தௌபாவுக்கு என்று பாவம் செய்வதற்கு பின்னால் இரண்டு ரகாத் தொழுவது நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு தவறு நடந்தால் உடனடியாக போய் இரண்டு ரகாத் தொழுதுவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم. قران சொல்கிறது முத்தகீன்கள் யார் அமெல்லாம் நினைக்கிறோம் தக்வாதாரிகள் என்றால் அவர்கள் முயற்சி செய்து செய்து ஒரு இடத்தை அடைந்து விட்டவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, ஒரு இடத்தை அடைந்து போய் முடிந்தவர்கள் அல்ல. அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பாவம் செய்து விட்டால், ஒரு அசிங்கமான வேலையை அவர்கள் செய்து விட்டால், அவுகாலமும் புதவும் அல்லது தனக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சின்ன கருமத்தையாவது பாவமாக செய்து விட்டால் ஜக்கருல்லா அவர்கள் உடனே அல்லாவை நினைப்பார்கள், அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு சுத்தமாகிக் கொள்வார்கள். ஷாஹ் வலியுல்லா திஹலவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், பாவம் ஒன்று நடந்ததற்கு பின்னால் அல்லாவை நினைக்க வேண்டும் என்று இந்த இந்த ஆயத்து சொல்கிறது. அல்லாவை நினைப்பதற்கு சிறந்த வழி இரண்டு ரகாத் தொழுகை தான். தொழுகையை விட பெரிய திக்ர் கிடையாது. இரண்டு ரகாத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் யார் இதை தொடர்ச்சியாக செய்து வருவார்களோ ஷைத்தான் அவர்களை பல இடங்களில் கைவிட்டு விடுவான். ஷைத்தான் அவர்களை கெடுக்க முயற்சி செய்யும் பொழுது ஷைத்தான் அவனுக்கு தெரியும், இவனை ஒரு சிறிய பாவத்திலாவது நான் ஈடுபடுத்தினால் இவன் போய் தொழுதுவிட்டு மன்னிப்பு கேட்பான், இருந்ததை விட உயர்ந்த இடத்துக்கு போய் விடுவான். அதனால் இவனை இந்த பாவத்தில் ஈடுபடுத்த கூடாது என்று ஷைத்தானே பல பொழுது பாவங்களில் ஈடுபடுவதற்கு முன்னாலே அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டு பின்வாங்கி விடுவான்.
www.acmyc.com
இந்த முறையை நாம் கையாண்டால் நிறைய இடங்களில் பெரும் பெரும் பாவங்களிலிருந்து தப்பிக் கொள்ளலாம். ஷைத்தான் அப்படித்தான் பலரை பாவத்தில் ஈடுபடுத்துவது போல பல விஷயத்தில் கவனமாக நடப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இவனை ஒரு பாவத்தில் ஈடுபடுத்தினால் இவன் அதைவிட பல மடங்கு நன்மை செய்து முன்னுக்கு போய்விடுவான். இதை ஷைத்தானுக்கு ஒரு தடவை அல்ல பல தடவைகள் நாங்கள் நிரூபிக்கும் பொழுதுதான் அவன் அதை புரிந்து கொள்வான். ஒரு சிறிய ஒரு பார்வை தப்பாக பார்த்து விட்டோம், ஒரு பேச்சு தப்பாக பேசி விட்டோம், உடனே வர வேண்டும் தொழுகைக்கு இரண்டு ரக்கா தொழுது விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதாத்துடைய ஒரு பகுதி இருக்கிறது, தொழுகை அதுல உயர்ந்தது. தொழுகை அல்லாத இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன நமக்கு தெரியும். இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை இல்லாமலாக்கி அதில் ஒரு நிரப்பமான இடத்துக்கு வர வேண்டும். இபாதத்தில் மறுபகுதி தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்ப்பது. சில தொழுகை போன்ற செய்ய வேண்டிய விடயங்களை செய்வதில் மிக பக்குவமாக இருப்பார்கள், ஆனால் பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை விட்டுக் கொடுப்பதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்தில் தொழுகையிலும் ஜிக்ரு துஆவில் பக்குவமாக இருப்பது என்பது வரக்கூடிய அந்த பாவத்தினால், நாம் செஞ்சுவிடக்கூடிய அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை இல்லாமலாக்க மாட்டார். அது ஒரு தனியான பகுதி. இன்னும் சொல்ல போனால் செய்ய வேண்டிய இந்த இபாதத்துகளில் பக்குவம் செய்வதை விடவும் ஒரு மனிதன் தவிர்க்க வேண்டிய அந்த பாவங்களை விடுவதில் மிக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அது மிக பிரதானமானது. லகர்க்கு தர்ரத்தின் மின்மான அல்லாஹ்வான் ஹைரும் மின் இபாதத்தி ஸஹலைன். அல்லாஹு தஆலா தடுத்த காரியங்களில் ஒரு அனுப்பிரமானவளவு பாவத்தை விடுவது மனிதர்களும் ஜிங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய அவ்வளவு பேருடைய இபாதத்துகளை விடவும் சிறந்தது. இரண்டாவது பகுதி, ஒரு மனிதன் தன்னை ஒரு முழுமையான தீனுள்ளவனாக ஆக்கிக் கொள்வதற்கு அவன் தன்னிடத்தில் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய இரண்டாவது பகுதி என்னவென்றால், அவனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு செயல்பாடுகள் அவற்றை சரி செய்ய வேண்டும். இது மார்க்கத்தில் ஒரு மிக பெரும் பகுதி. படைப்புகள் என்று வரும் பொழுது தானும் ஏனைய மனிதர்கள், அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அயல் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், இது போல நம்முடன் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அதல்லாத ஏனைய மிருகங்கள் ஏனைய படைப்பினங்களாக இருக்கலாம். மனிதன் ஒவ்வொரு மனிதனும் ஏனைய படைப்பினங்களுக்கு மனிதர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்கின்றன. இது மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒரு பகுதி. இதிலே குறைபாடு வந்தால், சில பொழுது முதல் பகுதியில் இபாதத்துடைய பகுதியில் நாம் எவ்வளவு முன்னுக்கு இருந்தாலும் இந்த குறைபாடுகளை அவற்றை கொண்டு நிவர்த்தி செய்ய முடியாது. நமக்கு தெரியும், பூனை என்பது நம்முடைய வீடுகளில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அவங்களுடைய வீடுகளில் உங்களுடைய வேலைக்காரர்கள் போல எப்பொழுதும் பூனைகள் வீட்டில இருக்கும். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் இருந்த ஒரு பெண் நல்ல இபாதத்துள்ளவளாக இருந்தார், நல்ல பக்குவமானவள், அவள் ஒரு பூனையை கட்டி வைத்திருந்தாள். ஏதோ நோக்கத்துக்காக கட்டி வைத்திருக்கலாம். அவள் செய்த குற்றம் என்னவென்றால், அவள் சாப்பாடு கொடுக்கவில்லை, கட்டி வைத்திருந்து விட்டு அப்படியே மறந்து விட்டாள், சாப்பாடு கொடுக்கவில்லை. அதை அவள் அவிழ்த்து விடவும் இல்லை, அவிழ்த்து விட்டிருந்தால் அது வெளியில் போய் தானாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். சொன்னார்கள், இந்த ஒரு பாவத்துக்காக அவள் மரணத்துக்கு அனுப்பப்பட்டாள். வாழ்க்கையில் செய்த எல்லா இபாதத்துகளும், அதாவது ஒரு படைப்புக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்யாத காரணத்தினால் அழிந்து போகிறது. ஒரு மனிதர் இருந்தார், மிக சாலிகான நல்ல அறிவுள்ள மனிதர், மிக நல்லவர். ஒரு சமூகத்தில் பார்க்கிறார், ஒரு மனிதர் அவன் தொடர்ச்சியாக பாவத்திலே இருக்கிறார், அவன் திரும்பிய பாடு இல்லை, அவன் பாவத்துக்குமே பாவம் செய்து கொண்டு போகிறான். இவருக்கு வந்த அந்த ஆத்திரத்தில், கோபத்தில் இவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் உன்னை என்றால் மன்னிக்க மாட்டான். இவர் உண்மையில் அந்த பாவத்தில் இருக்கிற வெறுப்பால், கோபத்தினால் அந்த மனிதரை பார்த்து சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தையினால் அல்லாஹ் எவ்வளவு கோபப்பட்டார் என்றால், அல்லாஹ் கேட்டான், மன் தல்லதி யதல்லா அலைய அல்லா அஃபிர லி ஃபுலான், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்று என் மீது சத்தியம் செய்து அந்த பேசியவன் யார்? நான் இந்த மனிதனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிற அதிகாரம் இவனுக்கு எப்படி வந்தது? வஃபர்து லஹு வஅஹ்பத்து அமலக, யாரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீ சத்தியம் செய்தாயோ அவனுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன், உன்னுடைய நீ இவ்வளவு காலம் செய்த அவ்வளவு அமல்களையும் நான் அழித்து விட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுடைய ஹக்குகளில் குறைபாடுகள் செய்துவிட்டு, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியாக செய்யாமல் இபாதத்துகளில் மட்டும் ஒருவர் பக்குவமாக இருக்கிறதனால் இதுல இருக்கிற குறைபாடுகள் அதை கொண்டு அடைபட்டு போய்விட மாட்டார்கள். அது குறைபாடுகள் குறைபாடுகளாகவே இருக்கும். சில பொழுது இது அதுல நஷ்டத்தை உண்டாக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், ஒரு தீனுள்ளவனாக மரணமாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் இபாதத்துகளை சீர் செய்து கொள்வது போல இந்த பகுதியையும், மனிதர்களுடன் இருக்கக்கூடிய உறவுகளை சரி செய்வதில் முயற்சி செய்ய வேண்டும். வயசு செல்ல செல்ல நாம் எல்லாம் நினைக்கிறோம், இப்பொழுது பாவங்களை விட்டு ஒதுங்கி இபாதத்துகளில் பக்குவம் உள்ளவர்களாக ஆக வேண்டும், நல்ல மௌத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை நிறைய பேர்களுக்கு இருக்கிறது. நாம் இபாதத்துகளை மட்டும் யோசிப்பதல்ல, இபாதத்துகளை யோசிப்பது போல என்னுடைய குடும்பத்துடன் என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துடன் எத்தனை பேர்களுடன் நான் கோபித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் அவர்களை நான் சந்திக்கிறேனா இல்லையா, அவர்களுடைய வீடுகளுக்கு போய் வருகிற வழக்கம் எனக்கு இருக்கிறதா, எனக்கு எவ்வளவு என்னுடைய எனக்கு உதவி செய்தவர்கள் மக்கள் இருக்கிறார்கள், அந்த உதவிகளை நான் மறந்து விட்டேனா அல்லது இன்னும் அவர்களுக்கு துவா செய்கிறானா, நன்றியுடன் நடக்கிறேனா, என்னுடைய பெற்றோர்களுடைய நிலை என்ன, உண்மையில் ஒரு மகன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்கிறேனா இல்லையா, என்னுடைய பெற்றோர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதையும் நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். முடியுமானாலும் முயற்சிகள் செய்து 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 இந்த பகுதியை சரி செய்ய வேண்டும். மூன்றாவது, அது மிக முக்கியமானது, அதுதான் நம்முடைய வருமானங்கள் சுத்தமாக அமைய வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் மிக சுத்தமாக அமைய வேண்டும். இது மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதி. இது சரியாக அமையாமல் போகும் பொழுது முன்னால இருக்கிற இரண்டு பகுதியிலையும் நாங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் இதனுடைய நஷ்டத்தை அதனால் ஈடு செய்ய முடியாது. முதல் இரண்டு பகுதியிலும் ஒருவர் நல்ல சிறப்பாக இருப்பதனால் இருந்து கொண்டு இந்த மூன்றாம் பகுதியில் குறைபாடு செய்வார் என்றால் அவர் ஒரு பெரிய மார்க்க பக்குவம் உள்ளவராக ஆக முடியாது. அவர் ஒரு பெரிய தீனுள்ள மனிதர் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அவருடைய ஒரு பெரும் பகுதி குறைபாட்டில் இருக்கிறது. மார்க்கம் என்று சொல்லும் பொழுது மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒரு பகுதி கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு ஒரு பயணத்தில் போகும் பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய கஷ்டத்துக்கு ஒரு கூலி கொடுக்கிறார். பயணங்கள் செய்யும் பொழுது பிரயாணத்தில் அவன் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகிறது. பயணங்களில் ஒரு மனிதன் பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வை நினைத்து துவா கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த துவாக்களை அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறான். சொன்னார்கள், ஒருவன் ஒரு பயணத்தில் போகிறான், அவனுக்கு ஒரு தேவை வரும் பொழுது கைகளை உயர்த்தி ரப்பே ரப்பே என்று அவன் துவா கேட்கிறான். உமத்அமுஹு ஹராம் உமல்பஸுஹு ஹராம் உமஷ்ரபுஹு ஹராம் வஉதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அவன் சாப்பிட்டு இருக்கிற சாப்பாட்டை பார்த்தால் அது அசுத்தமானது, அது நல்ல வழியில் வந்ததல்ல, தவறான வழியில் சம்பாதித்து சாப்பிட்டு இருக்கிறான். அவன் குடித்திருக்கிற ஆகாரத்தை பார்த்தால் அதுவும் அப்படி, அவன் உடுத்திருக்கிற உடுப்பை பார்த்தால் அதிலும் தூய்மை இல்லாத சம்பாத்தியம் கலந்திருக்கிறது. அவனுடைய உடல் வளர்க்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று பார்த்தால் அவனுக்கு அது அசுத்தமான தூய்மை இல்லாத வழிகளில் வந்த பணத்தினால் சாப்பாட்டினால் அவனுடைய உடல் வளர்க்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு கேட்டார்கள், இவன் இப்படி இருக்கும்போது இவனுடைய துவா எப்படி கபூலாக போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வருமானம் அசுத்தமாக அமையும் பொழுது அவனுடைய துவாக்கள் இபாதத்துகள் கூட அங்கீகரிக்கப்படாத நிலை உருவாகிறது. ஒவ்வொருவரும் நமக்கு வரக்கூடிய வருமானம் சுத்தமாகத்தான் வருகிறது, இந்த அசுத்தமாக இருக்க முடியாது என்று உறுதியாக நம்பக்கூடிய அளவு முயற்சி செய்து எங்களுடைய வருமானங்களை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரையும் ஏமாற்றி பொய்கள் சொல்லி வியாபாரம் செய்து தொழில்கள் செய்து உரிய அந்த கடமைகளை செய்யாமல் அந்த பணத்தை நாங்கள் எடுத்து சாப்பிடுகிறோம் என்றிருந்தால் நாங்கள் சந்தேகப்பட தேவையில்லை, நாம் அசுத்தத்தை சாப்பிடுகிறோம். பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் ஓட்டை. அமல்களை மட்டும் பக்குவமாக இருப்பதனால் அல்லது வேறு வேறு விஷயங்களில் பக்குவமாக இருப்பதனால் இந்த ஓட்டைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. அதை இல்லாமலாக்குவது தான் அந்த ஓட்டையை நிவர்த்தி செய்வதற்கு வழி. மனிதன் வாழ்க்கையில் வருமானங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது கொஞ்சம் பக்குவம் தவறிவிட்டாலும் அவனுடைய வருமானத்தில் அசுத்தம் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பழைய சஹாபி, ஒரு பெரும் சஹாபி, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிலால், நான் கனவு ஒன்று கண்டேன், எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்கிறீர்கள், அப்படி என்ன அமல் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இது கனவு, கனவில் வந்தால் அதற்கு வேறு வேறு கருத்துக்கள் இருக்கும். அவர் அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போய்விடுவார் என்ற அர்த்தம் அல்ல கியாமத்துடைய நாள், அதற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. அவரிடத்தில் ஒரு விசேஷமான அமல் இருந்தது, அதைத்தான் அந்த கனவு சுட்டிக்காட்டியது. அவ்வளவு பெரிய சஹாபி, அவர்களுடைய இபாதத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்கவில்லை, மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் நிரப்புமானவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை அவர்கள் ஈத்தம் பலம் எடுத்து கொண்டு வருகிறார்கள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கொடுக்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஈத்தம் பலம் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள். வந்தியவர்கள் அதை கையில் எடுத்து பார்க்கிறார்கள், அது மிக தரமான ஈத்தம்பலம், ஈத்தம்பலத்தில் நூற்று கணக்கான வகைகள் இருக்கின்றன, அந்த தரமானது தரம் குறைந்தது என்றெல்லாம் இருக்கிறது. கொண்டு வந்த அந்த ஈத்தம்பலம் மிக தரமானது. நபி அவர்கள் பார்க்கிறார்கள், இது பிலால் வளமையில் கொண்டு வரக்கூடிய ஈத்தம்பலம் இல்லையே, இதை விலை கூடிய சிறந்த ஈத்தம்பலம், தரம் கூடியது. கேட்டார்கள், மின் அய்ன லக ஹாதா யா பிலால், பிலால் இது எப்படி வந்தது? பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் தரம் குறைந்த ஈத்தம்பலம் இருந்தது, நான் என்ன செய்வேன் என்றால் நல்ல ஈத்தம்பலம் வாங்கணும் என்பதற்காக அதை எடுத்து கொண்டு போனேன் பஜாருக்கு, அங்க நல்ல ஈத்தம்பலம் இருந்தது. நான் என்ன செய்தேன் என்றால் இரண்டு சா அளவு, சா என்பால் நாம் கிலோ என்று சொல்வது போல, கொத்து என்று சொல்வது போல ஒரு அளவு தான் சா என்பது. நான் இரண்டு சா ஈத்தம்பலத்தை அந்த வியாபாரிக்கு கொடுத்து விட்டு அவரிடமிருந்து தரமான நல்ல ஈத்தம்பலம் ஒரு சா வாங்கி கொண்டு வந்தேன். யார் செய்தார்கள்? மிக பக்குவமான சஹாபி, எந்த இபாதத்தில் எந்த குறைபாடும் உள்ள ஒரு அல்ல, மிக நிரப்பமானவர். அதே நேரத்தில் வுதுவுடன் தான் எப்பொழுதும் இருப்பார் இந்த சஹாபி. அவ்வளவு யாரையும் இரவோ பகலோ எப்பொழுது அவர்கள் விழித்தாலும் உடனே உதவு செய்தார்கள், உதவுடன் தான் எப்பொழுதுமே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, பக்குவமானவர். இந்த வியாபாரம் அவர் செய்துவிட்டு வந்திருக்கிறார், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன செய்துவிட்டு வந்தீர்கள் பிலால், ஐநூறு ரிபா, ஐநூறு ரிபா, சுத்தமான வட்டி வியாபாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், சுத்தமான வட்டி என்று சொன்னார்கள். மார்க்கம் சில குறிப்பிட்ட பொருள்களுக்கு அதை ரிபாவுடைய வட்டி பொருட்கள் என்று அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அதுல ஒன்றுதான் ஈத்தம்பலம். நம்மிடத்தில் அந்த வியாபாரங்கள் இல்லாவிட்டாலும் தங்கம், தங்கம் வெள்ளி அதிலே சேரும். தங்கம் வெள்ளி விற்பனை செய்வதாக இருந்தால் பிரதானமான இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. அது மிக, அதாவது அது மிக கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய அந்த ஒரு கட்டாய நிபந்தனைகள். தங்கம் வெள்ளி வியாபாரங்கள் செய்யப்படும் பொழுது உடனுக்குடன் அது பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும். அது தாமதிக்க கடன் அல்லது பிறகு காலையில் எடுத்துவிட்டு மாலையில் ஒன்றை பரிமாறுவது செய்ய முடியாது. தங்கத்தை தங்கத்துக்கு மாற்றுவதாக இருந்தால் சரிசமமாக இருக்க வேண்டும். வெள்ளியை வெள்ளிக்கு மாற்றுவதாக இருந்தால் சரிசமமாக இருக்க வேண்டும், சரிசமமாக இருக்க வேண்டும். அடுத்து உடனடியாக கைமாற வேண்டும். பணத்தை இப்படி கொடுக்க வேண்டும், தங்கத்தை அப்படி வாங்க வேண்டும். இது ரெண்டும் தவறும் பொழுது அது ரிபாவாக வட்டியாக மாறிவிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமாக எத்தனையோ பக்குவமாக இருக்கிறவர்கள், சமூகத்துக்கு நிறைய நலவுகள் செய்யக்கூடியவர்கள், விவாதத்துகளில் முன்னால் நிற்கக்கூடியவர்கள், எத்தனையோ பேருடைய வியாபாரங்களை வருமானங்களை பார்த்தால் இப்படிப்பட்ட சந்தேகத்துக்குரிய நிறைய விஷயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்துகளில் பக்குவமாக இருக்கிறோம் என்பது நாம் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கும் பொழுது அதை அதில் உள்ள குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மாட்டார்கள். பணம் முதலீடு செய்கிறார்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களிடத்தில் சிலர் பணத்தை கொடுக்கிறார்கள். இந்த பணத்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து குறிப்பிட்ட அளவு எனக்கு நீங்கள் லாபம் தாருங்கள் என்று கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு பேர் முதலீடு. இது கடன் அல்ல. இஸ்லாத்தில் எந்த முதலீடு செய்வதாக இருந்தாலும் அதில் லாபம், லாபத்தில் பங்கெடுப்பது போல நஷ்டத்திலும் பங்கெடுக்க வேண்டும். நஷ்டத்தில் பங்கெடுக்காத எந்த வியாபார முறையும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய சகோதரர் என்ன செய்கிறார்கள், இருக்கிற 10, 15, 20 லட்சத்தை கொடுக்கிறார்கள். லாபம் தரும் பொழுது அதை சந்தோஷமாக வாங்கிக் கொள்கிறார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் நஷ்டம், உண்மையிலேயே அவருடைய வியாபாரியுடைய எந்த குறைபாடும் இல்லாமல் அவர் நஷ்டப்பட்டு விட்டார் என்றால் அந்த நஷ்டத்தில், அந்த நஷ்டத்தில் பங்கேற்பதை மறுக்கிறார்கள். இல்லை, என்னுடைய முதல் வேணும் பிறகு சொல்கிறார்கள், கடன் தானே, இந்த கடனை தாங்குவோம். நீங்க எவ்வளவு இப்பாது செஞ்சு வேலை இல்லை, நீங்க எவ்வளவு பக்குவமா இருந்தும் வேலை இல்லை, நீங்க கடன் ஆயிருக்கிறீங்க. கடன் இல்ல, இதுக்கு பேர் முதலீடு. கடன் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் இவ்வளவு காலமும் நீங்கள் எடுத்த அந்த வருமானம் வட்டியாகிவிடும். கடனுக்கு ஒரு வருமானம் கிடையாது. அது கடன் அல்ல, அது முதலீடு. 50% இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்து நஷ்டப்பட்டிருந்தால் அந்த நஷ்டத்தில் 50% இரண்டு பேரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் கஷ்டம் இல்லாமல், பாரம் இல்லாமல் ஒரு வருமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வழிகளில் சம்பாதிக்க ஆரம்பித்து அவர்களை அறியாமலேயே வட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் எப்பொழுதும் பணத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். 50 லட்சம் எப்பொழுதும் இருக்கும். யாருக்காவது தேவைப்படும் பொழுது அவர்களுடைய சாமான்கள் வந்து ஆபரண இறங்கி இருக்கும், அதை அவர்கள் வெளியில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும், கஷ்டப்படுவார்கள், பணத்துக்கு பணம் இல்லாமல் இருக்கும். இப்பொழுது பணம் கொடுக்கிறது, உங்களுக்கு 50 லட்சம் தாரன், நீங்க எனக்கு 55 லட்சம் தந்தா சரி. அதற்கு 3 நாள் அவருக்கு கையில கிடைத்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலீடு அல்ல, இது கடன். கைமாறு என்று சொல்வது கடன். கடனுக்கு கொடுத்து விட்டு அதற்கு ஒரு லாபம் எடுக்கிறார். இந்த லாபத்துக்கு பேர் லாபம் அல்ல, இதற்கு பேர் தான் மத்தி. நல்ல நல்ல மனிதர்கள் தெரிந்தோ சிலர் இதை பற்றி கேட்பதில்லை. தெரியும் அவர்களுக்கு, நான் செய்கிற இந்த வியாபாரத்தை பற்றி நான் இப்பொழுது கேட்க போனால் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போய்விடும், வேண்டாம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு நியாயம் இல்லை, இது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம். சிலர் நினைக்கிறார்கள் வியாபாரம் பிழை என்று தெரியும், வரக்கூடிய வருமானம் பிழை என்று தெரியும். அவர்கள் நினைக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் கேட்கக்கூடாது, இந்த வருமானத்தை எடுத்து 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 வீட்டை அழகாக கட்டி முடித்து விட்டு வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு அழகான ஏற்பாட்டை செய்து முடித்ததற்கு பின்னால் வேண்டுமென்றால் இதை விட்டு விடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சொந்தமாக ஒரு வீடு கட்டுகிறோம், இதற்காக சந்தோஷமாக பிரச்சனை இல்லாம ஒரு நல்லபடியாக பரக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வீடு கட்டுகிறோம். நாம் என்ன ஆசைப்பட வேண்டும், வீடுகள் என்பது எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வருவதில்லை, சில பொழுது பெரும் பெரும் முசீபத்துகளையும் வீடுகள் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் ஒவ்வொரு கல்லும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சுத்தமாக சம்பாதிச்ச முழு திருப்திகரமான பணத்தால ஒரு வீட்டை கட்டி நான் வாழணும் என்று ஆசைப்பட வேண்டும். வாகனம் என்பது எத்தனையோ பேர்களுடைய மரணங்கள் கூட வாகனத்துலதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாகனத்தை வாங்கும் பொழுது நாம் யோசிக்கணும், என்னுடைய வீடு போல என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதி இதற்குள் கழிய போகிறது. இந்த வாகனத்துக்கு நான் செலவழிக்கிற பணம் சுத்தம் என்று எனக்கு உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு அவசரம் ஒரு 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 வீட்டுக்கு நான் சொந்தக்காரராக எனக்கு ஒரு சொந்த வீடு அமைந்து விட வேண்டும். இதை மக்கள் ஒரு பெரும் வெற்றியாக, வாழ்க்கையின் வெற்றியாக பார்க்கிறார்கள். அதனால் எப்படியாவது பணம் சம்பாதித்து அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டப்பட்டு பெரியும் வீடுகளை கட்டியிருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கவானா? எவ்வளவு பேர்கள் சந்தோஷமா மக்களுடைய பார்வைக்கு அழகாக வீடுகளை கட்டி இருக்கிறார்கள், ஆனால் உள்ளே நெருப்பு மட்டும்தான். சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் போய்விட்டது. அந்த வீடுகளுக்கு யாரும் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. தன்னன் தனியாக 2 பேர் 3 பேர்கள் பயந்து பயந்து நோய்களுடன் கஷ்டங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் வருமானங்கள் சுத்தமாக அமையும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக அமையும், வரக்கத்துக்குரியதாக அமையும். வருமானங்கள் கெட்டு போகும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த மூன்றாம் பகுதி இது மிக முக்கியமானது. இதுல குறைபாடு வந்தால் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்றால் நாம் அவ்வளவுக்கு என்ன அமல் செய்திருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாமல் பல பொழுது இந்த மாதிரியான தவறுகளில் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். பிறகு வரக்கூடிய பணங்கள் எங்களுக்கு அசுத்தமாக ஆகிவிடும். இந்த மாதிரியான வியாபாரம் உலகத்தில் நிறைய வியாபாரங்கள் புதுசு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. நிறைய பேர்களுடைய ஆசை வாலிபர்கள் நினைக்கிறார்கள், எந்த கஷ்டமும் இல்லாம பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு என்ன வழி என்று எத்தனையோ அவர்களை ஏமாற்றுவதற்காக உலகத்தில் எத்தனையோ வழிகள் புதுசு புதுசாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, கால் வைப்பதற்கு முன்னால் அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்ற தீர்ப்பை நாங்கள் உரிய இடங்களில் கேட்டுக்கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது நினைத்து நினைத்து செய்வதல்ல. சிலர் பல விஷயங்களையும் செய்துவிட்டு கடைசியாக நஷ்டப்பட்ட பிறகு சொல்கிறார்கள், சரியாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். மார்க்கம் என்பது நினைத்து நினைத்து செய்வதல்ல, கேட்டு கேட்டு செய்ய வேண்டும், படித்து படித்து செய்ய வேண்டும். யாருடைய யாருக்கும் அவர்களுடைய மனதில் வரக்கூடிய நினைவுகள் மார்க்கமாக மாற்றாது. நாம நினைத்தால் எப்படி அது சரியாகலாம்? நம்முடைய நினைவுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை என்ன இருக்கிறது, அவ்வளவு பெரிய அறிவு நமக்கு இருக்கிறதா? மார்க்கம் என்பது கேட்டு கேட்டு செய்வதை தவிர நினைத்து நினைத்து செய்வதல்ல. நான் நினைத்தேன் என்பது நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமான ஒரு சாட்டு ஒரு காரணம் அல்ல. கேட்டு சின்ன விஷயமாக இருந்தாலும் கேட்டு தெரிய வேண்டும், கேட்டு படிக்க வேண்டும். நாம் மார்க்கத்தை இபாதாத்துகளை கேட்டு தெரிந்து கொள்வது போல நம்முடைய மற்ற பகுதிகளையும் மார்க்கத்தின் மற்ற பகுதி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் கேட்டு கேட்டு சரியாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஒரு தீனுள்ள முழுமையான தீனுள்ள ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று விரும்பினால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து செய்து இந்த மூன்று பகுதிகளையும் சரி செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய பிற்பட்ட காலம் 40 வயதை தாண்டிவிட்டால் அவன் தன்னுடைய கபருக்கு நெருங்க ஆரம்பிக்கிறான். 40 வயது வரும் வரைக்கும் தான் அவன் வாழ்க்கையில் மேலே செல்கிறான். 40 தாண்டிவிட்டால் அவன் கீழே வர ஆரம்பித்து விடுகிறான். அவனுடைய வளர்ச்சிகள் எல்லாமே நின்று போய்விடுகிறது. நாம் ஒரு வெளிநாட்டு பயணம் செய்யும் பொழுது இந்த நாட்டில் இருந்து விமானம் ஏறும் பொழுது நமக்கு குடும்பத்தை பற்றிய கவலை இருக்கும், வியாபாரத்தை பற்றிய கவலை இருக்கும். பிறகு விமானம் புறப்படுகிறது, குறிப்பிட்ட அந்த நாட்டுக்கு சமீபமாகும் பொழுது இப்பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை மறந்து விடுகிறோம், குடும்பத்தை மறந்து விடுகிறோம், தொழிலை மறந்து விடுகிறோம், குழந்தைகளை மறக்கிறோம். இப்பொழுது நமக்கு நினைவு வருவதெல்லாம் இப்பொழுது நான் இறங்க போகிறேன், அங்கே என்ன கேட்பாங்க, வெளியில விடுவாங்களா இல்லையா, அங்கே என்ன எடுப்பதற்கு ஆட்கள் வந்திருப்பார்களா இல்லையா. நாம் மெதுவாக நம்முடைய போனில் இருக்கக்கூடிய சிம்மை கலட்டி மாற்றி விடுகிறோம். இந்த உலக வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய ஆரம்ப பகுதியில் நமக்கு நிறைய கவலைகள், படிக்க வேண்டுமே, நான் இந்த பரீட்சையில் தான் பாஸ் ஆக வேண்டும், எனக்கு ஒரு தொழில் வேண்டும், எனக்கு ஒரு குடும்பம் வேண்டும், வீடு வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த பயணத்தின் கடைசி பகுதி வரும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் நாம் போகிற இடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். இப்பொழுது கபர் வரப்போகிறது, அங்கு என்ன கேட்பார்கள், அங்கு என்னை வரவேற்பார்களா இல்லையா. நாம் சிம்மை மாற்றுவது போல நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஆகரத்துடன் நாங்கள் சம்பந்தப்படுத்த ஆரம்பித்து விட வேண்டும். ஆகரத்தை பற்றிய யோசனை, 40 ஆகிவிட்டது, 50 ஆகிவிட்டது, 60 ஆகிவிட்டது, நாம் இப்பொழுதுதான் சொகுசான ஒரு பெரிய வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறோம், யார் வாழ்வதற்காக? இப்பொழுதுதான் நாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், அதிலும் எத்தனையோ தப்புகள் இருக்கிறது. நிறைய கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிற 40-50 வருஷங்கள் சம்பாதித்து சேர்த்த அத்தனை பணத்தையும் கொண்டு போய் அங்கே முதலீடு செய்கிறோம். அந்த வருமானத்தை கஷ்டம் இல்லாமல் யார் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? நாம் அனுபவிக்கப் போவதில்லை. அன்புக்குரிய சகோதர, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இப்பொழுது நான் சம்பாதித்தது போதும், எனக்கு நிறைய இருக்கிறது, இருக்கிறதை வைத்து போதுமாக்கி கொண்டு ஆகிரத்தை தயார் செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். நாம் பணத்தை நிறைய சேகரித்து வைத்து விட்டு போய்விட்டோம் என்பதற்காக நம்முடைய குழந்தைகள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் என்று அர்த்தமாக மாட்டார்கள். நமக்கு செல்வத்தை தந்து செல்வந்தர்களாக ஆக்கி அல்லாஹ்தான் நம்முடைய குழந்தைகளையும் செல்வந்தர்களாக வாழ வைப்பார். அவர்கள் ஏழைகள் என்று முடிவு செய்தால் நாம் உலகத்தையே சேர்த்து விட்டு போயிருந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவு மட்டும்தான் அங்கே செல்லுபடியாகும். நம்முடைய முடிவுகள் நம்முடைய முயற்சிகள் வீணாகி போய்விடும். அவன் தான் செல்வத்தை கொடுக்கிறான், அவன் தான் ஏழ்மையை ஏற்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சொந்த வாழ்க்கையை பற்றி யோசிப்போம். சொந்த வாழ்க்கையை காலங்கள் செல்ல செல்ல மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா விதமான செயல்களையும் நமக்கு நசீபாக்குவானாக. இபாதத்துகளையும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களையும் அல்லாஹு தஆலா நம்முடைய சுத்தமாக ஆக்கி தருவானாக. وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ قُلْ لِلْكَوْنِ وَقُلْ السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் فيك سرورا وسلاما وطمئنا.